இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிற தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் சிந்திப்போம். விசுவாசிகளுடைய அடையாளம், எல்லாத்துக்கும் ஒரு அடையாள அட்டை இருக்குது. நீ யார் அப்படின்னு கேட்டால் என் பேர், ஊர், அட்ரஸ் எல்லாம் நம்ம சொல்கிறோம். டிரைவர்னா அந்த டிரைவருக்கு மட்டும் அடையாள அட்டை இருக்குது. படிச்சிருக்கிறோம் அப்படின்னா படித்ததை காமிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. நான் மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு அடையாளத்தை நம்ம வச்சுருக்கிறோம், இந்த பூமியில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கார். எப்படி? வெள்ளை சட்டை போட்டால் கிறிஸ்தவங்க அப்படின்னா இல்லை. வெள்ளை சட்டை வந்து ஹோட்டலில் வேலை செய்கிறவனும் போட்டிருக்கிறான், டிரைவரும் போட்டிருக்கிறான், டாக்டரும்
போட்டிருக்கான்,
எல்லாரும் போட்டிருக்காங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம் என்ன? ஸ்தோத்திரம். எல்லோரும் மீசையை எடுத்துக்கிட்டு அப்படியே முழு சேவ் பண்ணியிருந்தானே, ஓ இவங்க பாஸ்ட் அப்படின்னா வடத்தியால் பார்த்தா எல்லோரும் மீசி எல்லாம் தெரிஞ்சு, வெள்ளைக்காரங்க எல்லோரும் காசி எல்லாம் தெரிஞ்சு. அப்போ அவங்கெல்லாம் ஊழியக்காரங்களா? அவங்கெல்லாம் தேவனுடைய ஜனங்களா? இல்லை. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு அல்லது விசேஷமாக விசுவாசிகளுக்கு தேவன் ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கிறான். அந்த அடையாள அட்டை இருந்தால் தான் அவன் விசுவாசி. அந்த அடையாளம் இல்லாமல் இருந்தால் அவன் வந்து அவிசுவாசி, அவிசுவாசி. இப்போ கிறிஸ்தவங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய அடையாள அட்டையை அவங்க பேச்சிலேயே கண்டுபிடிச்சிக்கலாம். அடையாள அட்டை யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், நாலு வார்த்தை பேசினா போதும், என்னுடைய அடையாளம் இது
தான்
தெரிஞ்சு போயிடும். அப்போ என்ன அடையாளம்னா உடனே சொல்லிடுவானா? ஏபிஎம், எல்பிஎம், கேபிஎம், ஐபிசி, ஏபிசி, சிபிஎம், ஏதாவது ஒரு மூணு இடத்துல மொத்தமாக ஒரு அடையாளம்
சொல்லிடுவான்.
நான் என்ன சொல்ல முடியும் நம்மளுக்கு? அதுதான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறான். தேவ ஜனங்களுக்கு உண்டான அடையாளம் என்ன? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன அடையாளம்? கோடான கோடி கிறிஸ்தவங்க இருக்காங்க இந்த பூமியில். ஆனால் யார்கிட்டையாவது அவங்களுடைய அடையாளம் என்னன்னு சொல்லி கேட்டால் அந்த அடையாளத்தை தெளிவாக சொல்கிறாங்களா இல்லையாங்கிறத இன்றைக்கி அந்த டாப்பிக்கை வந்து பேசி கண்டுபிடிச்சிடலாம். நம்ம யாரும் முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அடுத்தவங்கிட்ட பேசும்போது அவங்கக்கிட்ட அந்த விசுவாசிகளுங்க இருக்க அடையாளம் இருக்குதாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று கொந்தியர் 14:21-22 வாசிப்போம்.
சகோதரரே,
1 கொரிந்தியர் 14:21-22,
மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது.
இங்க ரெண்டு பாஷை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து மறு பாஷை மறு உதடு அப்படின்னா யாரும் பேசக்கூடாத அந்நிய பாஷை. பாஷையும் அதே தான், பேச்சும் அதே தான். இங்கே ரெண்டு காரியம் கொடுத்துருக்கு. மறு பாஷை, மறு பாஷைங்கிறது மொழி வேற, உதடுன்னு சொன்னால் என்னன்னா வார்த்தை. பாஷையும் வேற, வார்த்தையும் வேற. அப்படி யார் அனுப்பியிருக்காருனா ஆண்டவரே அனுப்பியிருக்கார் இந்த பாஷையை. இது சாத்தான் அனுப்பலை, அந்நிய பாஷையா சாத்தான் அனுப்பலை. எல்லாமே நன்மையும் தீமையும் அவருடைய வாயிலிருந்து தான் புறப்பட்டு வந்திருக்கு. அப்போ இந்த ஜனங்களோட ஆண்டவர் பேசுவார், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை. அப்போ தேவ ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவங்க தான் தேவ ஜனங்கள். அப்போ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் தேவர்கள். இன்றைக்கி இந்த தேவர்கள்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்க தேவனுடைய வார்த்தையை பேசாமல் அவங்க பேசுகிற வார்த்தை யாருக்கும் புரிய மாட்டேங்குது. யாருக்கும் புரியலைனாவே அது வந்து மறு பாஷை. யாருனாலும் எடுத்து திருப்பி சொல்ல முடியலையோ அது வந்து மறு உதடு. அவன் மட்டும்தான் பேசுவான், அதை எடுத்து இன்னொரு ஆள்கிட்ட சொல்ல முடியாது. அப்போ இது வந்து யாருக்கு அடையாளம்னு கேட்டிங்கன்னா அவிசுவாசிக்கு அடையாளம். அவிசுவாசிகள் இந்த மறு பாஷையும் மறு உதடையும் பேசுகிற ஜனங்கள் தேவனுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இந்த மறு பாஷையும் மறு உதடும் இல்லாதவன் கண்டிப்பாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பான். சரி, இப்போ நம்ம இதையே பேசுகிறதுக்கு முன்னால் தேவ ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கிற காரியத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா தானா இந்த மறுபாசை மறு உதடு யார் பேசுறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகனே நீ ஆசீர்வாதமா இருப்பாய், அதான் தீர்க்க தரிசனம். ஆமா, தீர்க்க தரிசனம்னா அதான். பாருங்க, பைபிள் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் சொல்லி அவன் பாக்கெட்ல இருக்கிற காசை கொடுங்கிற வேலை. இதமான வார்த்தைகள கேக்குறதுக்கு கடப்பாறை முழுங்கிட்டு சுக்கு கசாயம் குடிச்சா நம்மளுக்கு சுகம் கிடைக்குமா? கிடைக்கும். அந்த மாதிரி கதை. நம்ம செய்யற பாவத்தை சொல்லியாச்சுன்னா தீர்ந்து அவ்வளவுதான். எப்பா இந்த பாஸ்டர் வேண்டாம், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சுகமே இல்லை, அது சீல் பிதுக்கப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. அப்ப தவற உணர்த்தி சுட்டி காமிச்சு உணர்த்தப்பட்டு மனம் திரும்பினாதான் அவனுக்கு விடுதலை ரட்சிப்பு, அப்பதான் சமாதானம். ஆமா, அந்த மாதிரி இன்னைக்கு நிறையா பாவத்தையும் பண்ணி போட்டு தீர்க்க தரிசனத்துக்கு ஓடுனா அவன் என்ன பண்ணுவான்? சரி, மிச்சம் மீதி இருக்கிற காசையும் இங்கே கொடுத்துட்டு போன்றான். ஆள் பார்த்தா நல்லா வாட்ட சாட்டமாக இருக்காரு, அப்போ நல்லா சாப்பிட்ருப்பாரு. இப்போ கையில் காசு கொண்டு வரலனாலும் ஆள் இவ்வளோ தடியாக இருக்காரு, நல்ல ஒரு சட்டை போட்டிருக்காரு, வாட்ச் இவ்வளோ கட்டியிருக்காரு. ஆமாம், இவ்வளோ வெள்ளம் வச்சுருக்காரு. எப்படி இருந்தாலும் இந்த வருமானம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சாவது நம்மகிட்ட வந்து ஏதாவது இவங்ககிட்டருந்து கிடைக்கும். அப்படின்னா கவலைப்படாதீங்க பிரதர், ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், கலங்காது திகையாது, ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வார்த்தை எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரும் ஊழியக்காரங்க யாருக்கிட்ட தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க? ஆமாம், காசு இருக்கிறவங்கிட்ட சொல்கிறாங்க. சோத்திரம் பைபிளில் இருக்கிற கதை பாருங்க, 2000 வருஷமாக இருக்கிற சம்பவம் இது. யாராவது படித்து சிந்திச்சுருப்பாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. மறுபாசையை பேசிட்டு மறு உதடுகளை வச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தா எங்கே இதை சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கு? தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் யாராவது ஒரு சிலவங்க தான் ஆண்டவர் வந்து சிநேகிக்கிறதுனால அதிக அடியை வாங்கிட்டு என்ன பண்ணுறது, ஆண்டவரே நான் எங்கேயும் போக முடியாது. பேதர் சொன்ன மாதிரி யாரிடத்துல போவோம், எங்கேயும் போக முடியாது. பைபிள் ஒன்று தான் இருக்குது, அதுதான் எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சொல்லிட்டு இரவும் பகலும் அதை தியானிச்சுட்டு இருக்கிற ஒரு சிலருக்கு தான் ஆண்டவர் இந்த விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிற தீர்க்க தரிசனங்கிறது என்னங்கிறது ஆண்டவர் சொல்லித்தரார். சரி, தீர்க்க தரிசனங்கிறது என்ன யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க பாப்போம். நான் இவ்வளவெல்லாம் சொல்லிட்டேன், தீர்க்க தரிசனம் என்னவா இருக்கும்? ஆனால் விசுவாசிகளுக்கு இதுதான் அடையாளங்கிறாரு. ஒரு விதத்தில் கரெக்டு. அதுக்கப்புறம் வேற யாருக்கு என்ன தெரியும்? அவர் சொல்றது நிறைய பாயிண்ட் இருக்குது. ரைட்டு, அதுவும் சரிதான். அதுக்கப்புறம் சோத்திரம் என்ன சிஸ்டருக்கு என்ன தெரியுது சொல்லுங்க பாப்பா. எப்படி தீர்க்க தரிசனம் எப்படி வந்திருக்குது, எப்படி ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனத்தின் மூலம் எப்படி உணர்த்த ஆண்டவர் உணர்த்தியிருக்காரு, இவ்வளவு நம்மளை பற்றி என்னென்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, இல்லை நம்ம யாரை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறோம். ஸ்திரீகள் பேசாமல் இருக்குது கரெக்டு, ஆனால் அடையாளத்தை காமிக்கணும் இல்லை, விசுவாசிங்கிறதுக்கு அடையாளம் தீர்க்க தரிசனம் சொல்லணும் இல்லை. சபையில் பேசாட்டி பரவாயில்ல, தனிப்பட்ட முறையில் பேசலாம் இல்லை, இப்போ சபையில் பேசக்கூடாதுன்னு
சொல்லுங்க.
அதுக்கு ஆமாம் கரெக்டு, அது இதுதான் மறுவதுங்கிறது, வேற ஒரு மாதிரி பேசுறது, அந்த பாசையில் பேசுறது. சுமத்திரம் எஸ் ஏசையா 28 11-12 ஏசையா 28:11-12
இதுவே நீங்கள் இடைத்தவனை இடம் பெறப்படத்தக்க இடைப்பாடுகள், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு
ஆ போருங்க. பரியாச உதடுனாலையும் அந்த அன்னியும் பாசையினாலையும் பேசுகிறாங்க. யாருக்கிட்ட? மனசு சோர்ந்து போயிருக்கிறவன், துக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட. ஆ இளைத்தவன். இளைத்தவன் யாரு? ஆமாம், ஆவிக்குரிய நிலைமையில என்ன பண்ணுறது? சோதனைக்கு மேலே சோதனை, கஷ்டம், தாங்க முடியல, இப்படி எப்படி மேற்கொள்றது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது மனசில் வியாகுலப்பட்டு இருக்கிறவனுக்கு இந்த அந்நிய பாசையும் மறுதடுனாலையும் எக்கச்சக்கமான வார்த்தையில் அள்ளி வீசுறது. அவன் கேட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டான் என்கிறார்கள். என்ன பேசினாலும் அவனுக்கு துக்கம் தீரமாட்டேங்குது. ஏன்னா அவன் கடப்பாறை முழங்கியிருக்கிறான், துக்கம் தொண்டை அடைக்குது, என்ன பண்ணியும் தீரல. என்ன பண்ணலாம் அதுக்கு? என்ன மருந்துனா, அவன் செஞ்ச பாவத்தை அறிக்கை செஞ்சு மனம் திரும்பினா தான் முடிக்கிறதுல. அதை விட்டு போட்டு அந்நிய பாஷையில் ஆயிரம் வார்த்தைகளை பேசுனா அர்த்தமே இல்லை. வியாகுளம் போகாது, தொந்தரவும் போகாது. அதனால் நம்ம துக்கப்பட்டு வியாகுளப்பட்டு இருக்கிற சமயத்தில் தீர்க்க தரிசனத்தை தேடி 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 போனோம்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் இதுக்கு மேலே நம்மளை சொல்லி வேதனை தான் படுத்துவான். அதனால் துக்கப்பட்டிருக்கிறவங்க எல்லாருமே செய்ய வேண்டியது என்னென்னா, அவங்க மனம் திரும்பினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே தேவனுடைய அற்புதம் நடக்கும். அப்போ பரியாச உதடுகளும் அந்நிய பாஷையிலும் பேசுனா ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி பேசுகிறவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ மறு பாஷையை வந்து நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. ஆனால் மறு உதடுனா என்ன அப்படின்னா, மறு உதடுகளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். மறு உதடுனா வார்த்தைகள் வந்து வெளியே வரும், ஆனால் அந்த வார்த்தைகள் புரியாமல் இருக்கும். ஆமாம், தெளிவான வார்த்தைகளாக இருக்காது, அதான் மறு உதடுன்னு சொல்கிறது. அப்படி இல்லை, ஆ இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் எல்லாம் மாற்றி மாற்றி எப்படி சொன்னாலும் சரி இழைத்தவனை இழைப்பார பண்ண முடியாது. நீதிமொழிகள் 29:18
தீர்க்க
தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். எப்படி? இப்ப விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிற தீர்க்க தரிசனம் இல்லாமல் இருந்தா ஜனங்கள் சீர்கெட்டு போயிடுவார்கள். இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா, எடுத்து வாசிப்போம் பார்ப்போம். நீதிமொழிகள் 29:18 எடுத்தவங்க வாசிப்போம் பார்ப்போம். ஆ யாராவது எடுத்தவங்க எடுத்து வாசிப்போம். அப்போ இன்றைக்கு தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். அப்படின்னா எல்லா இடத்துலையும் தீர்க்க தரிசனம் மட்டும் சொல்லிட்டா போதுமா? தீர்க்க தரிசியில் அனுப்பி விட்டா போதும், நிறையா போய் சொல்லி ஜனங்கள் எல்லாம் சரிப்படுத்திடுவாங்க. ஆசீர்வாதமாக இருப்பாய், சமாதானமாக இருப்பாய், நீ வெளிநாட்டுக்கு போவாய். இங்கே தீர்க்க தரிசனம் தமிழில் போட்டிருக்கு, இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா
விஷன்,
தரிசனம் போட்டிருக்கு. சரி, அப்போ தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லை, தீர்க்க தரிசனம். இப்போ தரிசனம் வந்துருச்சு, தீர்க்கன்னா என்ன? அதுக்கு ஒரு அர்த்தம்
கண்டுபிடிச்சாங்க.
வாசிப்போம் தீர்க்கமாக வரை 2:2. கடந்து
ஓடுகிறவன்
வாசிப்போம். அப்ப தீர்க்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சாச்சுன்னா, அப்ப தரிசனங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சா?
answer, write the vision and make it plain upon tables, that he may learn that readeth it.
Ah, right. Apa tirka mangar dek English warta enna mangar kide? Kanda puri nya papa. தீர்க்கமாக வரை அப்படிங்கிறதுக்கு சரியான இங்கிலீஷ் வார்த்தை
என்ன?
பிளைனா தெளிவாக. அப்ப தீர்க்கமாகனா தெளிவாக, அப்போ தீர்க்க தரிசனா தெளிவான தரிசனம். தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் அப்படின்னா தரிசனத்தை தெளிவாக போதித்தார்கள் அல்லது தெளிவாக பேசினார்கள், அதான் தீர்க்க தரிசனம். சோத்ரம். அப்ப தீர்க்க தரிசனம்னா தீர்க்கம் அப்படின்னா தெளிவு அல்லது உறுதி, தரிசனம்னா தேவனுடைய தரிசனத்தை பேசுதல். அப்ப தீர்க்க தரிசனம்னா விசுவாசிகள் தேவனுடைய தரிசனங்களை தெளிவாக பேச வேண்டும். அப்ப பைபிளில் இருக்கிற ஒரு காரியத்தை யார் தெளிவாக பேசுறானோ அவன் தான் விசுவாசி. தெளிவில்லாமல் மறு உதடுகள் அப்படின்னா தெளிவில்லாமல் வேத வார்த்தைகள் இல்லாமல் தன்னுடைய சுய வார்த்தைகள் அல்லது அர்த்தம் மாறுற மாதிரி வார்த்தைகளை போட்டு பேசுகிறானா அவன் வந்து மறு உதடுகள்னால தேவனுடைய வார்த்தையை பேசுகிறான், அவன் வந்து அவிசுவாசி. அப்போ விசுவாசின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நான் இந்த மாதிரி விசுவாசிக்கிறேன், நான் தெளிவாக விசுவாசிக்கிறேன் அல்லது தெளிவான தரிசனங்களை நான் உச்சரித்து இதையை நான் விசுவாசிக்கிறேன், அதுதான் விசுவாசின்னு அர்த்தம். அப்போ தேவனுடைய தரிசனத்தை தெளிவாக உணர முடியாமல் இருக்கிறவங்க எல்லாருமே அல்லது தெளிவாக வாசிக்க முடியாதவர்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளாதவர்கள் எல்லாருமே யாருன்னு கேட்டிங்கன்னா அவிசுவாசி. அப்போ விசுவாசின்னு சொன்னாவே தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக உணர்ந்து கொண்டவர்கள். அப்போ தெளிவாக உணர்ந்து கொண்டால் தான் பேச முடியும். அப்போ தேவனுடைய காரியங்களை தெளிவாக உணர்ந்து கொள்ளாமல் அல்லது தெளிவாக பேச முடியாதவர்கள் எல்லாருமே அவிசுவாசி தான். அப்போ உதாரணத்துக்கு அது பைபிளில் ஏதாவது ஒரு கதையை எடுத்து கேட்டேன்னு வைங்களேன், அவன் கரெக்டாக பைபிளில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களா அல்லது கூட்டி குறைச்சி சொல்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்துக்கு சாத்தானை வந்து துரத்தி விடுறது, சாத்தானை ஓட்ட முடியுமா? முடியவே முடியாது. சாத்தான் என்ன பண்ணலாம்? நான் மிதிக்க சொல்ல பைபிள் வசனம் என்ன சொல்லுது? அப்போ நான் பெயர் சபோனாலே பிசாசுகளை துரத்தினால் உங்களுடைய பிள்ளைகள் யாருனால துரத்துவாங்க? அப்போ வந்து பெயர் சபோனாலே பிசாசுகளை துரத்துல பெரிய பிசாசு சின்ன பிசாசு துரத்துது, பிசாசு துரத்துறவன் எல்லாருமே. ஆமாம், பிசாசு பெரிய பிசாசு சின்ன பிசாசு துரத்துது.
எப்படி
பாருங்க, அப்ப பிசாசு துரத்துறது யாருன்னா எங்க அப்பா வந்து பிசாசு துரத்துனாரு, நானும் துரத்துறேன்னா எங்க அப்பா பெரிய பிசாசு துரத்துனாரு, நான் வந்து குட்டி பிசாசு துரத்துனாரு. அப்போது பிசாசை வந்து துரத்த முடியாது. பிசாசு என்ன பண்ணனா அது கீழே வாசிப்போம். அந்த இதுக்கு பகுதிக்கு தேவனுடைய விரலினால், தேவனுடைய விரல்னா என்ன?
வார்த்தை.
ஆ, வார்த்தை. சரி, வார்த்தை. அது எப்படி அந்த சம்பவம் அது கீழே வாசிப்போம். அதுதான் என்ன சொல்ல,
ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும், அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான்.
லூக்கா 11:19 சாத்தானை எப்படி துரத்துறதுங்கிறது அங்கே போட்டு. அப்போ இந்த காரியத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டவங்க தான் சாத்தானை துரத்துறதா, சாத்தானை கட்டி நம்ம காலு கீழே வைக்கிறதா. அப்போ ஆயுதம் தரித்த பலவான் யாரு? ஆயுதம் தரித்த பலவான் ஒருத்தர் இருக்கிறான், அப்புறம் எதிராளி ஒருத்தன் வர்றான். வந்து யார் வந்து யாரை கட்டுறாங்களோ அவனுக்கு அவன் அடிமை. அதுக்கப்புறம் இல்லையா, ரெண்டு விசுவாசம் எப்படி ஆக முடியும் பாருங்க. இப்ப பேச்சுல பாருங்க, இவர் பேசுறதுலயே தெளிவு வரல, பேச்சுல தெளிவு வரல. ஆனா வசனத்தை நம்ம உன்னிப்பா பார்த்தோம்னா இன்னொரு தடவை வாசிப்போம் அந்த வார்த்தையா.
ஆயுதம்
தரித்த பலவான் யாரு? அத ஒவ்வொரு வார்த்தையை வாசிப்போம். தேவனுடைய விரலினால் எப்படி பிசாசை துரத்துறதுங்கிறத இப்ப கண்டுபிடிக்கலாம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் நம்மளுக்குள்ள இருக்குதா இல்லையா, அல்லது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோமா இல்லையாங்கிறத இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அரண்மனையை காக்கிற போது அரண்மனை எங்க இருக்குது அதை கண்டுபிடிப்பேன். யாருக்கு தெரியும் அரண்மனை எங்க இருக்குதுன்னு சொல்லு. அரண்மனை எங்க இருக்குது? அது இருதயம் தான் அரண்மனை. அரண்மனைய காக்கிற பொழுது நம்முடைய இருதயம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது. அதுக்கு அடுத்தது பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அப்படின்னா இருதயத்தில் இருக்கிற எல்லா சரக்கும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அரண்மனை நம்முடைய இருதயம். நாம் அதை பத்திரமா காக்கும்போது எல்லாமே நம்மளுக்கு சொந்தமானதாக இருக்கும். அதுக்கு அடுத்து வாசிப்போம்.
அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான்.
அவனிலும் பலவான். இந்த பலவான் யார்? இவன் என்ன பண்றானா, இவன் வந்து அவனை கட்டினானா அவங்கிட்ட இருக்கிறத பங்கு போட்டு எடுத்துக்குவான். அவன்
அதிக பலவான்.
அவனிலும் அதிக பலவான். யார் அந்த பலவான்? இல்ல பங்கிடுவான். அவனிலும்
பலவான்.
அவனிலும் பலவான். உலகத்துல ரொம்ப எளிமையான காரியம் ஒன்னு இருக்குது, ரொம்ப கஷ்டமான காரியம் ஒன்னு இருக்குது. யாருக்கு தெரியும் சொல்லுங்க? உபதேசம் மற்றவங்களுக்கு சொல்றதுங்கிறது உலகத்துல எங்க போனாலும் ஈஸியா கிடைக்கும். ரொம்ப கஷ்டமானது எதுனா தேவனுடைய வார்த்தை கீழ்படியது. அப்ப நாம இருதய நம்முடைய கட்டுப்பாட்டுல நம்ம வச்சிருக்கும் போது எல்லாம் பத்திரமா இருக்கும். நம்மளும் அதிக பலவான் அப்படின்னு சொன்னா யாரா இருக்கும் சொல்லுங்க? நம்முடைய இருதயம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் எல்லாம் நம்முடையதாக இருக்கும். நம்முடைய மாம்ச சரீரம் பாவ மனுஷன், அவன் என்ன பண்ணான்னா நம்மளும் அதிக பலவான். இருக்கிற பலசாலி எங்க இருக்கிறான்? பக்கத்திலேயே இருக்கிறான், கூடவே இருக்கிறான். இந்த மனுஷனை அவன் மேற்கொண்டானா என்ன ஆகும்? அவன் நம்முடைய இருதயத்தினுடைய எல்லா கட்டுப்பாட்டையும் கூட மேற்கொண்டு வந்துட்டானா நம்முடைய ஆசீர்வாதத்தை அவன் பங்கு போட்டுக்குவான். அப்படின்னா திருடுறங்கிற ஒரு திருட்டுத்தனம் நம்மகிட்ட இருக்குது. அந்த பாவ மனுஷன் வந்து திருடணும்னு நினைக்கிறான். அவன் வந்து நம்முடைய இருதயத்தை மீறி திருடக்கூடாது அப்படின்னு சொல்கிற தேவனுடைய கற்பனையை மீறி அவன் திருடுறதுக்கு முயற்சி எடுத்து திருடிட்டானா நம்முடைய ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்ணிட்டான்? பாதி பக்கம் எடுத்துட்டான். அப்போ இந்த திருடனை எப்படி கட்டுப்படுத்துறது? இந்த பாவ மனுஷனை இந்த பலமான ஜெயங்கொள்ள முடியாதபடி அவன் நம்ம ஆயுதம் தரிச்சிருக்கிறோம். அப்படின்னா இருதயத்தில் இருக்கிற அரண்மனையை காக்கிற மனுஷன் ஆயுதம் தரித்திருக்கிறான். ஆனால் அவனிலும் பலவான், அந்த பலவான்ட்ட என்னென்னா ஆயுதம் கிடையாது. ஆனால் ஆயுதம் இல்லாமல் என்ன பண்ணுறான்? வாயின் வார்த்தையிலேயே பேசி 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 ஆளை மயக்கி அவன் கீழ்படுத்திடுறான். அப்போ பாவ மனுஷன் அல்ல, ஜென்ம பாவ மனுஷங்கிட்ட ஆயுதம் கிடையாது, இந்த ஆவிக்குரிய மனுஷங்கிட்ட ஆயுதம் இருக்குது. அப்போ ஆவிக்குரிய மனுஷன் ஆயுதத்தை வச்சு கீழ்ப்படுத்தி அந்த பாவ மனுஷனை வச்சுருந்தானா அவன் என்றைக்கும் அமைதியாக இருப்பான். அப்போ இது வந்து இந்த காரியத்தை மனுஷன் தெளிவாக தெரிஞ்சிருந்தானா அவன் வந்து விசுவாசி. இதை தெரியாமல் சாத்தானை கள்ள தூக்கி அடித்து துரத்தணும்னு சொல்லி துரத்துனானா அவன் வந்து அவிசுவாசி. அப்போ இப்படியாக தீர்க்க தரிசனம் சொல்கிறது தேவனுடைய வார்த்தைகளில் எழுதியிருக்கிற பொருளை தெளிவாக உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் அல்லது தெளிவாக பேசுகிறவர்கள் விசுவாசி. தேவனுடைய வார்த்தைகளில் தெளிவில்லாமல் பேசுகிறவங்க, தெளிவில்லாமல் புரிஞ்சிருக்கிறவங்க எல்லாருமே அவிசுவாசி. புலம்பல் 2:9 புலம்பல் 2:9 போதும். அவள் தீர்க்க தரிசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதும் இல்லை. தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களுக்கு தரிசனம் இருந்தால் தானே அவன் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவான். அதாவது தரிசனம் கிடைத்தால் தான் அந்த தரிசனத்தை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் தீர்க்க தரிசிங்கிற பேர் வந்து நிறையா இருக்குது. இங்கே அவள் 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 சொல்லப்பட்டது எல்லாமே சபை. சபையில் நிறைய தீர்க்க தரிசி இருக்காங்க. ஆனால் எல்லாம் என்ன தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க? ஆசீர்வாதமாக இருப்பாய், சமாதானமாக இருப்பாய், கோடான கோடியாய் பெருகுவாய், நீ கோயிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆனால் அதே இது 10 கழிச்சுன்னா நீ கோயிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வருகிலும் சபிக்கப்பட்டிருப்பாய்னு அதுலேயே சொல்லப்பட்டிருக்குது. அதை எடுத்து சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் தான் நிறையா இருக்குது. கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதில்லை, தேவனுடைய வெளிப்பாடுகள் கிடைக்கிறதில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பைபிளை வாசிக்கிறது, தேவனுடைய காரியங்களை வாசிக்கிற தரிசனம் கிடைக்கிறதுக்கு முதலாவது செய்ய வேண்டியது என்னன்னா, யாருக்காவது தெரியுமா, ஆவிக்குரிய நிலைமையில தரிசனம் கிடைக்கிறதுக்கு முதலாவது என்ன செய்யலாம்? யோவான் 3:3 மறுபடியும் பிறக்கணும். அப்படின்னா இவன் ஏற்கனவே பிறந்திருக்கிறான், அவன் பாவ ஜென்ம மனுஷன் தான் பிறந்திருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற ஆத்மா மறுபடியும் பிறக்கலை. ஒரு மனுஷனுடைய ஆத்மா மறுபடியும் பிறந்துச்சுன்னா மறுபடியும் பிறந்த உடனே அது என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, தான் வந்த இடத்த நோக்கி பார்த்து சந்தோஷம் அடையும். ஆத்மா எங்கேருந்து வந்தது? பரலோகத்திலேருந்து வந்தது. அப்போ மனம் திரும்பும் போது முதல்ல எதை பார்க்கும்? நம்ம முதல்ல எங்கே இருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது அது பரலோகத்தை பார்க்கும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்குது. ஒருவன் ஜலத்தினால் மறுபடியும் பிறக்கும் பொழுது, அப்படின்னா ஜலம்னா தேவனுடைய வார்த்தையினை ஏற்றுக்கொண்டு அவைகளிலே மனம் மறுரூபம் அடைந்து வேறொரு மனுஷனாக மாறும் பொழுது அவன் பரலோக ராஜ்யத்தை காண்கிறான். அதான் தரிசனம். அப்போ மறுபடியும் பிறக்கலைன்னா தரிசனமே கிடைக்காது. அதே மாதிரி யோவான் 3:5
இயேசு பிரதேசமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்.
ஜலத்தினால் பிறக்கும் போது என்னன்னா தேவனுடைய தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி ஆவியில் மறுபடியும் பிறக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறான், பிரவேசிக்கிறான். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய ரகசியங்களுக்குள்ளே அவன் பிரவேசிக்கிறான். ஜலத்தினால் பிறக்கிறதுங்கிறது ஆத்மாவிலே மறுபடியும் பிறக்கிறது, ஆவியினால் மறுபடியும் பிறக்கிறதுங்கிறது ஆவியிலே மறுபடியும் பிறக்கிறது. அப்போ ஆவி ஆத்மா ரெண்டுமே வந்து மறுபடி பிறக்கணும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆத்மா மறுபடி பிறந்திருக்கும், ஆனால் ஆவி வந்து மறுபடி பிறக்காது. அப்போ ஆவி மறுபடி பிறக்காதவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, வயிறு ரொம்பினால் கண்ணு ரொம்பாது, தா தான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கு, எவ்வளோ இருந்தாலும் பத்தாது, சொத்து இவ்வளோ சேர்த்தினாலும் பத்தாது, அவ்வளோ சேர்த்தினாலும் பத்தாது, என்ன இருந்தாலும் பத்தாது, ஆசை வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க ஆவியில் மனம் திரும்பாதவங்க, ஆனால் ஆத்மாவில் மனம் திரும்பிப்பாங்க. நான் கிறிஸ்தவங்க, நாங்கள் பைபிள் படிக்கிறோம், சபைக்கு போகிறோம் எல்லாம்னு சொல்லிட்டு வெளிப்படையாக ஆத்மாவில் மனம் திரும்பினவங்க போல் இல்லை இருந்துக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய, ஆவியில் மனம் திரும்ப சொன்னால், ஐயோ ஐயோ நான் ஆவியில் மனம் திரும்பினா பிரச்சனையாக இருக்கும், நாங்கள் இந்த ஜாதிக்காரங்க, நாங்கள் இப்படி தான் இருப்போம், இப்படி தான் இருப்போம் அப்படின்னு அந்த ஆவியிலேயே வந்து பூர்வீக ஆவியிலேயே அவங்க இருந்துகிட்ருப்பாங்க. அப்படியாக தேவனுடைய வார்த்தையினாலே மறுபடியும் பிறந்தாதான் ஒரு மனுஷன் தரிசனத்தை பார்க்க முடியும், பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவன் தெளிவாக பேச முடியும். ரோமர் 12:6 போதும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசன வரம் இருக்குது, தீர்க்க தரிசனங்கிறத இப்போ வார்த்தையாக பேசியாச்சு. நிறைய பேர்த்துக்கு வந்து ஆவியில் மறுபடி பிறக்கும் போது தேவன் தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டவர் கொடுத்துட்றாரு. இந்த வரம் எப்படி கிரியை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, வரத்தையுடன் விசுவாச பிரமாணத்திற்கேற்றபடி சொல்லக்கடவன். அப்போ அது விசுவாசத்திற்கென்று ஒரு பிரமாணம் இருக்கிறது, அந்த பிரமாணத்தினுடைய எல்லையில் தான் அவன் நின்று பேசணும், அந்த பிரமாணத்தை மீறி அவன் பேசக்கூடாது. அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், அதே மாதிரி தீர்க்க தரிசன வரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வரம் ஆண்டவர் வச்சிருக்காரு. அந்த வரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த வரத்திற்கென்று ஒரு விசுவாச பிரமாணத்தை தேவன் வைத்திருக்கிறார், அந்த பிரமாணத்தினுடைய எல்லைக்குட்பட்டு தான் அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அது என்ன என்ன வர அளவன் பார்ப்போம். எபேசியர் 4:7-13 வாசிப்போம். 4:7-13 போதும். இங்க நாம பார்க்கிறோம் பரிசுத்தாவியினுடைய வரத்துல தீர்க்க தரிசன வரம் இருக்குது, அதுல தேவன் தீர்க்க தரிசிகளை தேவன் நியமிக்கிறார். அப்போ தீர்க்க தரிசனம் பேசுகிறவர்கள் வேற, தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்களாயிருந்து தேவன் தீர்க்க தரிசிகளாக நியமிக்கப்படுகிறவர்கள் அது வேற. 1 Peter 4:10-11 தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கும் போது அதனுடைய பிரமாணத்தின்படி தான் அதை போதிக்கணும், பிரமாணத்தின்படி தான் பேசணும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, அதனுடைய எல்லையை மீறி செயல்படுவாங்க. 1 Cor 12:11 போதும். அப்போ 5 விதமான ஊழிய அழைப்புகள் கொடுக்கும் போது 5 விதமான அவயவங்களாக இருந்து செயல்படுகிறது. அப்போ அதில் அந்த தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்கள் அந்த தீர்க்க தரிசன வரத்தினுடைய அளவு பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் அவர்கள் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஒன்று குருந்தியர் 12 அதிகாரம் 28-31 வரை.
தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்க தரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்க தரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறார்களா செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்க வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
போதும். இங்க பாத்தீங்கன்னா மேன்மையான வரங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஆனா அதை விட்டு போட்டு என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு அழிஞ்சு போற வரங்களை தேடி 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 ஓடி போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தீர்க்க தரிசிகள் எல்லாருமே கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். அப்போ தேவனுடைய அந்த தீர்க்க தரிசன வரத்தினுடைய பிரமாணத்தை மீறி செயல்படுகிறவர்கள் எல்லாருமே கள்ள தீர்க்க தரிசிகள். அப்போ தேவன் சொல்லுகிற காரியத்தை மட்டும்தான் சொல்லணும் ஒழிய தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அல்லது தங்களுடைய மனதில் இருக்கிற யோசனைகளை பொய்யான காரியங்களை சொல்லும்போது அவர்கள் கள்ள தீர்க்க தரிசி என்கிற அடையாளத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். யோவான் 10 அதிகாரம் 34-36 வரை. யோவான் 10:34-36.
இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களே தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான்
வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தெளிவாக பேசுகிறவர்கள் எல்லாருமே தேவர்கள் அப்படின்னா தேவனுடைய குமாரர்கள். அப்ப தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அவிசுவாசிகள். அப்ப தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தீர்க்க தரிசனத்தை பேசுவார்கள், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய குமாரர் என்றும் அழைக்கப்படுவார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தை யாருக்கு இன்னைக்கு இருக்குது இல்லைங்கிறது நாம் பரிசோதித்து பார்த்துக்கலாம். ஏசியா 41:21-29 வரை. ஏசியா 41 அதிகாரம் 21-29 வரை. அப்ப இங்க தேவர்கள் என்று சொல்லுகிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் யோவான்ல வந்திருக்கு. அதே வார்த்தை தேவர்கள் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ஏசையால் இந்த இடத்துல வந்திருக்கு. யார் தேவர்கள்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள். அப்படின்னா என்ன பிரச்சனை இருக்குதோ இங்கே எல்லா பிரச்சனை என்னன்னா நான் தான் தீர்க்கதரிசி, எல்லாரும் தீர்க்கதரிசி ஆகிறதுக்கு தான் முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ கள்ள தீர்க்கதரிசிகள் இப்படி அநேக பெரிய இருக்கிற சமயத்தில் அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. அப்போ ஆண்டவர்கிட்ட போகும்போது உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள். எல்லாத்துக்கும் பிரச்சனை என்னன்னா எது கள்ள தீர்க்க தரிசனம் எது நல்ல தீர்க்க தரிசனம். சோத்ரம் நான் 22 வாசிப்போம்.
அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்க போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும், அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் அவன் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும் பொழிக்கும் பிந்தி சம்பவிப்பைகளையும் நாம் அறியும்படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும், வருங்காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும்.
போதும் போதும். இதில் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்குது. என்னென்ன கேட்டிங்கன்னா முதலாவது சம்பவிக்க போகிறவர்கள் ஆனால் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை நீ தேவனுடைய வார்த்தையிலிருந்து எனக்கு சொல்லு. அதுக்கப்புறம் அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் அப்படின்னா எதிர்காலத்தில் பல காரியம் நடக்க போகுது, அதில் படிப்படியாக நீ சொல்லணும் ஒன்று என்ன ரெண்டு என்ன மூணு என்ன நாலு என்னன்னு. இப்பெல்லாம் சொல்லிடுவாங்க நீ வர காலங்கள் நல்லா உபத்திரவ காலம் சொல்லிடுவாங்க, ஆனால் உபத்திரவ காலத்தில் முதல் படி என்ன ரெண்டாவது படி என்ன எப்படி எப்படி அந்த காரியங்கள் படிப்படியாக நடந்து முன்னேறும் அப்படிங்கிறத நாம் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்முடைய மனதை அவைகள் மேல் வைக்கும்படிக்கு பிந்தி சம்பவிக்க போகிறவர்கள் அப்படின்னா முதல்ல என்ன நடக்குது, நம்ம திரும்பவும் நம்மளுக்கு அதிக நம்பிக்கை வரணும்னா அதை பிந்தி நடக்கிற காரியம் என்னங்கிறத படிப்படியாக சொல்லிட்டு போகணும்.
உதாரணத்துக்கு கிறிஸ்து பிறந்ததையும் அவர் வளர்ந்ததையும் வாழ்ந்ததையும் மறைந்ததையும் சொல்லக்கூடிய முன்னுதாரணமான
அது வந்து கடந்த காலத்தில் இருக்கிற காரியம். நீங்கள் சொல்கிறது கடந்த காலத்தில் இருக்கிறது, ஆனால் கடந்த காலத்தில் இருக்கிறதையும் படிப்படியாக சொல்லணும். அதே மாதிரி எதிர்காலத்தில் இருக்கிற காரியங்களையும் படிப்படியாக சொல்லணும். அதுக்கப்புறம் 23 வாசிப்போம்.
பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதை பார்ப்போம்.
போதும் போதும், இங்கே வந்து கடந்த காலத்தை பற்றி தெளிவாக எழுதியிருக்குது, அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றியும் நல்லா தெளிவாக எழுதியிருக்குது. ஆனால் நிகழ்காலத்தை பற்றி இந்த வசனத்தில் எங்கேயுமே குறிப்பிடலை. ஆனால் வேறொரு மாதிரி நிகழ்காலத்தை பற்றி எழுதியிருக்குது இந்த வசனத்தில். மூணு காலங்கள் வேணும், முதலாவது எதிர்காலம், அப்புறம் கடந்த காலம், அப்போ நிகழ்காலம் வேணுமில்ல. அப்போ தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்கள் மூன்று காலத்தினுடைய தொடர்பிலே தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும். அப்போ இங்கே பார்க்கும்போது நிகழ்காலத்தில் வந்து ஒரு காரியத்தையும் சொல்லலை, ஆனால் நிகழ்காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு அர்த்தத்தில் ஒரு ரெண்டு வார்த்தை வந்திருக்குது இது இந்த வசனத்தில். என்ன நிகழ்காலத்தில் வந்திருக்குது, யாராவது
கொண்டு வாங்கன்னு சொல்றது தான்
இல்லைங்க, அது கொண்டு வாங்கங்கிறது எதிர்காலம் இல்லைங்களா. கொண்டு வாருங்கள் அப்படிங்கும்போது எதிர்காலம் தானே வருது. நிகழ்காலம் வந்து இந்த வாச பகுதியில் ஒரு பக்கம் இருக்குது பைபிளில். வந்து எதிர்காலம் ரெண்டு காலங்களை தெளிவாக எழுதியிருக்கும், ஒரு காலத்தை மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கும். தீமையாவது நன்மையாவது செய்யுங்கள். அப்போ பாருங்கள் அங்கே நிகழ்காலம் வந்திருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸ் அங்கே வந்திருக்குது. இது கணக்காக கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம், பைபிளில் இருக்கிறது முடியாது. நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள், இப்போ நீ செய். அப்போ தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்கள் ஒன்றா நன்மை செய்யணும் அல்லது தீமை செய்யணும், இது ரெண்டாம் கட்ட நிலைமையில் இருந்துட்டு இருந்தால் இவனை யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கி கிறிஸ்தவங்க எல்லாமே அனலும் இல்லை குளிரும் இல்லை நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, எல்லாம் ஏழு வழிகள் வெதுவெதுப்பாக இருக்கிறது. ஆவிக்குரிய நிலைமையில் நன்மை செய் அல்லது தீமை செய், ரெண்டுக்கும் நடுவில் நன்மை மாதிரி தெரியும், கொஞ்சம் உத்து பார்த்தா தீமையாக தெரியும். தீமையான்னு கேட்டால் இல்லை நன்மை மாட்டேன். இப்படி இந்த பச்சோந்தி மாதிரி அப்படியே நிறம் மாறுறது இதுதான் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கிட்டே இருக்குது. அப்போது தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் அல்லது தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்கள் எதிர்காலத்தில் இருக்கிற காரியங்களை படிப்படியாக சொல்லணும், அதே மாதிரி கடந்த காலத்தில் இருக்கிற காரியத்தையும் படிப்படியாக சொல்லணும். நிகழ்காலத்தை பற்றி என்ன பண்ணணும், சொல்லக்கூடாது. நிகழ்காலத்தை என்ன பண்ணணும், செயலில் செஞ்சு காமிக்கணும். தீர்க்க தரிசனத்தை பெற்றவர்கள் அல்லது தீர்க்க தரிசி அடையாளத்தை பெற்றுக்கொண்டவர்கள் விசுவாசியானாலும் சரி தீர்க்க தரிசியானாலும் சரி நிகழ்காலத்தை எப்படி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணும்னா செயலில் நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும். இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பாஸ்டர் அப்படி பண்ணுறாரு பாஸ்டர் அம்மாவே அப்படி பண்ணுது நம்ம பண்ண என்னம்மா, அப்போ நம்ம என்ன பேசியும் அதில் பிரயோஜனம் இல்லை. அப்போ தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்கள் நிகழ்காலத்தை பற்றி பேசக்கூடாது, நிகழ்காலத்தை செய்து காட்ட வேண்டும். சோத்ரம் 24 வசனம் வாசிப்போம். போதும். அப்போ சூனியத்திலும் சூனியமாக இருக்கிறீர்கள் என்னன்னா நிகழ்காலத்தை வந்து எந்த ஒரு தெளிவான காரியத்தை செய்யாமல் இருந்தால் அப்போ பேச்சு ஒன்றா இருக்குது செயல் ஒன்றா இருக்கும்போது அங்கே வந்து சூனியாது அப்படின்னா ஒழுங்கின்மை வெறுமையும் ஆயிடுச்சு. அப்போ ஒன்றுமே இல்லை, பொருள் இல்லை. பொருள் வந்து செயலுக்கு மாறினாதான் அந்த பொருள் வந்து ஒரு நல்ல தெளிவான பொருள் இதாக மாறும், ஒரு செயலாக மாறும். பொருள் வந்து செயலுக்கு மாறாமல் இருக்கும்போது அது ஒரு உருவம் இல்லாமையே இருக்குது. பொருளை நாம் பேசுகிறோம், அந்த பேசுகிற பொருள் வந்து செயலுக்கு மாறினா தான் ஒரு உருவம் கிடைக்கும், அப்புறம் ஒரு சாட்சியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பெட்டி இருக்குது, இந்த பெட்டியாக பேசிகிட்டே இருக்கிறோம், அப்போ அதை நடைமுறைப்படுத்தும்போது பெட்டி ஆகுது. நம்ம வாயில் பல காரியங்களை பேசுகிறோம், பேசும்போது அது நடைமுறைப்படுத்தும் போது அது ஒரு பொருளாக மாறுகிறது. அப்போ பொருள் வந்து ஒரு உருவமாக மாறுகிறது. இப்போ சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் எல்லா பொருளும் இருக்குது, நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம், அதை நடைமுறையாக செய்து காட்டும்போது அந்த சாப்பாடுன்னு சொல்கிறது வந்து ஒரு உருவமாக மாறுகிறது. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்கள் செயல் இல்லாமல் இருந்தால் அவர்கள் சூன்யமாக இருக்கிறார்கள். ஆனால் செயல் இல்லைன்னா அவன் வந்து சூன்யம் பிடிச்சவன் சொல்லுவாங்க. இதெல்லாம் வாயில் பேச்சு தான் ஒன்று காரியத்துக்கு உதவாது. அவன் பேச்சில் சொல்லுவாங்க அவர் சூன்யம் பிடிச்சவர், முன்னத்துக்கு கதைக்கு உதவாத கதை அது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சூன்யமாக இருக்கிறீர்கள், உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையாக இருக்கிறது. அப்புறம் உங்களை தெரிந்து கொள்ளுகிறவன் அருவறுப்பானவன். அப்போ அதே அவங்களே அருவறுப்பானவங்க. அவங்கள வந்து யார் ஃப்ரெண்டாக வச்சுருக்காங்களோ அவனும் அருவறுப்பானவன். பாருங்க, தீர்க்க தரிசனத்தில் இவ்வளவும் வருது. தீர்க்க தரிசனத்தில் எவ்வளவோ காரியம் வந்துட்டு இருக்கு. அப்போ தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்கள் அந்த அளவு பிரமாணம்னு என்னன்னா, நிகழ்காலம்னு வந்துருச்சுன்னா உடனே நம்ம காரியத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்தலைன்னா நம்ம சூனியமானவர்கள், நம்மளை தெரிந்து கொள்ளுகிறவன் அருவறுப்பானவன், அதே மாதிரி நாமளும் அருவறுப்பானவங்க தான். அதுக்கு அடுத்து வாசிப்போம்.
நான் வடக்கில் இருந்து ஒருவனை எழும்பு கொள்ளுவேன், அவன் வருவான், சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்வான், அவன் வந்து அதிபதிகளை சேற்றை போடவும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான். நாம் அதை அறியும்படியாக ஆதியில் சொன்னவன் யார்? நாம் அவனை யதார்த்தவான் என்று சொல்லும்படி பூர்வ காலத்தில் அறிவித்தவன் யார்? அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லையே, உரைக்கிறவனும் இல்லையே, உங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறவனும் இல்லையே. முதல் முதல் நானே சீயோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன். நான் பார்த்தேன், அவர்களில் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நான் கேட்கும் காரியத்துக்கு பிரதிபுத்திரம் கொடுக்கத்தக்கதாக ஒரு ஆலோசனைக்காரனும் அவர்களில் இல்லை. இதோ அவர்கள் எல்லாரும் மாயை, அவர்கள் கிரியைகள் விருதா, அவர்களுடைய விக்கிரகங்கள் சாற்றும் வெறுமையும் தானே.
அப்போ இன்னைக்கு எல்லாமே இப்படி போயிட்டு இருக்குது. அப்போ உண்மையாக இந்த காரியத்தை செய்கிறவன் யார் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு திட்டம் பண்ணி வச்சுருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, வடக்கே இருந்து ஒருவனை கொண்டு வருவார். வடக்கே இருந்து ஒருத்தனை கொண்டு வர்றார். அவன் எங்கேருந்து தன்னுடைய செயலை ஆரம்பிப்பான்னு
சொன்னால்,
சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து, சூரிய திசையிலேருந்து நாமத்தை தொழுது கொள்வான். அப்போ ரெண்டு திசை போட்டிருக்குது. அப்போ உண்மையாக எந்த திசையிலேருந்து அவன் வர்றான்? அப்போ வடக்கு திசைன்னு போட்டிருக்குது. சோத்திரம். இதில் ஒரு அர்த்தம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வடக்கு திசையிலேருந்து ஒருவனை எலும்பு பண்ணுவேன் அப்படின்னா, வடக்கில் உள்ள சியோன் பர்வதம் பார்த்தீங்கன்னா, அது 27 வசனத்தில் வருது. சியோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன். அப்போ வடக்கில் உள்ள சியோன் பர்வதம் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு மனுஷனை ஆண்டவர் திட்டம் பண்ணி வச்சுருக்கார். அந்த மனுஷன் எங்கேருந்து புறப்படுவானா, சூரியோதய திசை அப்படின்னா கிழக்கு திசையிலேருந்து புறப்படுவான். அப்படின்னா உண்மையான எழுப்புதல் அல்லது இந்த விசுவாசத்தை கிரியிலாக நிறைவேற்றுகிறவர்கள் இந்தியா தேசத்துலேருந்து தான் புறப்படுறாங்க. அதனால தான் எல்லா நாட்டிலையும் சொல்லிட்டு இருக்காங்க, எழுப்புதல் இந்தியாவிலேருந்து வருதுன்னு. எழுப்புதல் கிழக்கு தேசத்துலேருந்து தான் புறப்படுது. எப்படி சூரியனுடைய வெளிச்சம் முதல் இங்கே இந்தியாவிலேருந்து தான் புறப்படுதோ, அதே மாதிரி தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதமும் உண்மையான எழுப்புதலும் கிழக்கு திசையிலேருந்து தான் புறப்படுது. அப்போ சூரிய திசையிலேருந்து புறப்படுவான், அவன் அதிபதிகளை சேற்றை போலவும் குயவன் களிமண்ணை போலவும் மிதிப்பான். அப்படின்னா இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அரசியல் தலைவர்கள் இல்லை. வேதத்தில் எனக்கு அது தெரியும், இப்படி தெரியும், அப்படி தெரியும்னு சொல்லி எல்லாம் பெருமை பிடிச்சவங்க எல்லாத்தையுமே அவன் வந்து சேத்தை போல மதிப்பான். அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன
பண்ணுவாங்கன்னா,
அப்படின்னா ஆண்டவரே அதை திட்டம் பண்ணியிருக்கார், மனுஷன் ஒன்றும் மாற்ற முடியாது. அப்புறம் அவனை யதார்த்தவான் என்று சொல்லும்படி பூர்வத்தில் அறிவித்தவன் யார்? அறிவிக்கிறவன் ஒருவனுமே இல்லையே, உரைக்கிறவன் இல்லையே, உங்கள் வார்த்தையை கேட்கிறவனும் இல்லையே. அப்படின்னா இந்த வார்த்தை யாருக்கு புரியுதோ அவங்க அந்த கிழக்கிலிருந்து வர மனுஷனுக்கு போட்டி போடலாம். அப்புறம் முதல் முதல் நானே சியோனுக்கு இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன். அப்படின்னா வடக்கு திசையினுடைய சியோன் பருவத்திலிருந்து புறப்பட்டு கிழக்கு திசையிலிருந்து தேவனுடைய நாமத்தை பிரசங்கிக்கிறவர்கள் சியோனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். அறிவிக்கிறது மட்டுமில்லை, சியோனுடைய சுவிசேஷத்தின்படி அவர்கள் நடப்பார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு அப்படியே புறப்பட்டு போய் காரியங்களை நிறைவேற்றி இரத்த சாட்சியாக மறிக்கிறது தான் அவங்க வேலை. மற்றபடி இந்த உலகத்தில் சொத்து சேர்த்துறதோ அல்லது வேறு புகழ் பெருமையை சேர்த்துறதோ கிடையாது. அதனால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது அந்த வார்த்தைகளுக்காக கிரியை செய்து அவைகளுக்காக இரத்த சாட்சியாக மறிக்கிறார்கள். அப்போ இவங்க தான் வந்து சியோனுடைய சுவிசேஷத்தை அல்லது எருசலேமுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அப்போ தீர்க்க தரிசிகள்னு சொன்னால் மூன்று காலத்தை பேச வேண்டும். அந்த மூன்று காலத்தில் நிகழ்காலத்தை பேசக்கூடாது, அதைய நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும். எசேக்கியேல் 21 அதிகாரம் 9-11 வரை, எசேக்கியேல்
21:9. பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது துலக்கப்பட்டும் இருக்கிறது. மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது. மின்னத்தக்கதாய் அது துலக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷப்படுவோமோ? அது என் குமாரனுடைய கோல், அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும். அதை கையாடும்படி அதை துலக்க கொடுத்தார். கொள்ளுகிறவன் கையில கொடுக்கும்படி அந்த பட்டயம்
இருபுறமும் கருக்குள்ள தேவ பட்டயத்தை நல்லா ஷார்ப் பண்ணியிருக்காரு, நல்லா தீட்டி யார் கையில கொடுத்திருக்காரு? யார் கையில அந்த பட்டயத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு சொல்லுங்க பாப்போம். தேவர்கள் என்கிற வரிசையில வர்றவங்களுக்கு தான் அந்த பட்டயமே கிடைக்கும். அந்த பட்டயம் வந்து நல்ல பயிற்சி எடுத்தாதான் வந்து அந்த பட்டயத்தை வந்து கையாள முடியும். இல்லைன்னா கூர்மையா பட்டயம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்களை வெட்டேன்னு சொல்லிட்டு நாம தெரியாம அடுத்தவங்களை வெட்டுறதுக்கு போய் நம்மளை நாம வெட்டிக்குவோம் நிறைய சமயத்தில். பாருங்க எப்படி சொல்றாங்க அனுபவத்தில். அப்போ தேவனுடைய பட்டயம் சொல்லி அடுத்தவங்களை தாக்குறதுக்கு போய் போய் சில டைம் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருக்கும்போது அந்த பட்டயம் நம்மளையும் தாக்கும். அப்போ அது கூர்மையாகப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய தீர்க்க தரிசனம் அப்படிங்கிற தேவனுடைய வார்த்தை தேவன் கூர்மையாக பதப்படுத்தி இருக்கிறார். அது தேவனுடைய குமாரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தேவ புத்திரர்கள் கையில் கொடுக்கப்பட போகிறது. அதை கையாளும்படி அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது. சரி, அந்த பட்டம் என்ன பண்ணுன்னு பார்ப்போம். இப்போ எசேக்கியேல் 21:14.
சொல்லி கையோட கை கொட்டு, பட்டயம் மூன்று தரம் ரட்டித்து வரும். அது கொலையுண்டவர்களின் பட்டயம், அது கொலையுண்ட போகிற பெரியவர்களின் உள்ளறைகளில் பிரவேசிக்கிற பட்டயம்.
போதும். அப்போ இங்க பட்டயம் வந்து பாத்தீங்கன்னா மூன்று தரம் வருது. மூன்று தரம் வந்தோன்னா என்ன அது? நிறைய பேர் இதை பார்த்துட்டு
ரெட்டித்து வரும்.
ரெட்டித்து வரும், அப்படியே திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இது நிறைய பேர் இதை வாசிட்டு என்ன திரும்ப சொல்கிறது வியாக்கியானம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த நாள் வரைக்கும் இது வந்து உலக போர் வந்து மூணு தடவை வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உலக போர் கிடையாது. அது மூன்று தரம் ரெட்டித்து வரும்னு சொல்கிறது உலக போர்னு சொல்லிட்டு நிறையா கள்ளத்திற்கு தரிசிக்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் கீழே இருக்கிறத படிக்கலை. மூன்று தரம் ரெட்டித்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது கொலை உண்டவர்களின்
பட்டை பட்டயம், அது கொலை உண்ண போகிறவர்களின் பெரியவர்களின் உரைகளில் பிரவேசிக்கிற பட்டயம்.
ரைட், போதும். இதுல என்ன அர்த்தம் இருக்குது சொல்லுங்க பாப்போம். மூன்று தடவை ரெட்டித்து வருன்றிருக்குது, இங்கே ரெண்டு தடவை தான் போட்டிருக்குது, ஒரு தடவை காணும். இல்லை இல்லை, அது எப்படி அதே இருக்குது. ஒன்று வந்து கொலையுண்டவர்களின் பட்டயம் அப்படின்னா கடந்த காலம், ஆ அதை சொல்லுது. இது வரைக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு பெற்றிருக்கிறவங்க எல்லாரும் இந்த தேவனுடைய வார்த்தை கீழ்படியாமல் போய் தான் நியாய தீர்ப்பு பெற்றிருக்காங்க. இது கொலை உண்டவர்களின் பட்டயம். அதுக்கப்புறம் கொலை உண்ண போகிற பெரியவர்களின் உள்ளறையிலே பிரவேசிக்கும் பட்டயம். அப்படி எதிர்காலத்தை வருது. அப்போ ஒரு காலம் இங்கே மறைஞ்சிருக்குது. நிகழ்காலம் இதில் மறைஞ்சிருக்கு. இல்லை, பெரியவன் உள்ளறையில பிரவேசிக்கிற பட்டயம். பிரவேசிக்கிறன்னா உடனே நிகழ்காலமும் இருக்குது, அதில் எதிர்காலமும் இருக்குது. இப்போ எதிர்காலம் ஃபியூச்சர் டென்ஸ்னு சொன்னால், ஃபியூச்சர் டென்ஸ் தொடங்குறது முதல் தொடக்கம் நிகழ்காலம். அப்புறம் டைம் ஆக ஆக ஒரு செகண்டு, ரெண்டு செகண்ட், மூணு செகண்டு, அஞ்சு நிமிஷம், பத்து நிமிஷம் அப்படின்னு. அப்போ இங்கே ஒரு காலம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மூன்று தடவை ரெட்டித்தரும், மூன்று காலத்தை பற்றி தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்ல வேண்டும். இன்றைக்கி தீர்க்க தரிசிகள் எல்லாருமே சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் இதை சொல்லி தான் இன்றைக்கி காலத்தை போயிட்டு இருக்காங்க. ஒழிய தீர்க்க தரிசனம்னா மூன்று காலத்தினுடைய தொடர்புடையது. அந்த மூன்று காலத்தை தெளிவாக பேச வேண்டும். அல்லது விசுவாசிக்கு அடையாளமாக இருக்கிற தீர்க்க தரிசனம் சொன்னால் கூட அதைய தெளிவாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து பேச வேண்டும். அதை விட்டு போட்டு சொந்த கதை, சோக கதை பேசி 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 இவனும் கெட்டு போய் ஜனங்களையும் தசை தெரியாமல் எங்கேயா கொண்டு வந்து அனுப்பிவிட்டு அதை தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். உண்மையான தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இதில் யாருக்கு முதல்ல நியாய தீர்ப்பு? யார் வந்து சீர்கெட்டு போகிறதுக்கு வழி நடத்துகிறாங்களோ அவனுக்கு தான் பயங்கரமான நியாய தீர்ப்பு. அப்படின்னா இன்னைக்கு தீர்க்க தரிசிகள்னு சொல்லிட்டு, கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களை தவறான வழியில் வழிநடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு தான் முதலாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு. அதனால் அந்த நியாய தீர்ப்பு நம்மளுக்கு வராமல் நாம் பாதுகாத்து கொள்ளணுன்னா நம்ம தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானித்து ஞானமாக பேசி அதற்கு கீழ்ப்படிவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க.